always a great joy for me to be in this church.
இந்த சபையில் இருக்கிறது எனக்கு எப்பொழுதும் மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம்.
Right from the first time I've come here, I've always sensed the presence of the Lord.
நான் முதல் நாளிலே இங்கு கலந்து கொண்ட நாள் முதற்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை நான் எப்பொழுதும் உணர்ந்திருக்கிறேன்.
And there is such a good spirit of praise and worship here.
அவ்வளவு தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற ஆவி இருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன்.
One of the burdens that the Lord has given me is this.
ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பாரங்களில் ஒன்று இது.
That God's people should not miss his best.
தேவனுடைய மிக சிறந்த காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் இழந்து விடக்கூடாது.
There are so many of God's people who are satisfied with something less than what God has for them.
தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிறதை விட குறைந்ததிலே சில காரியங்களை திருப்தி அடைந்து விடுகிறதை நான் பார்க்கிறேன்.
And sometimes we may discover it only when we stand before the Lord in the final day.
ஒருவேளை கடைசி நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது நாம் அதை ஒருவேளை கண்டுபிடிக்க கூடும்.
Now can you imagine how sad you will feel when you stand before the Lord and discover that God wanted to do much more for you on this earth.
இந்த பூமியிலே தேவன் நமக்கு மிக அதிகமான காரியங்களை ஆசீர்வதிக்க விரும்பி இருந்தார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது நாம் அறிந்து கொண்டால் எவ்வளவு சோகமாக அது இருக்கும்.
It's good to know now.
இப்பொழுது அதை அறிந்து கொள்வது நல்லது.
When the disciples asked Jesus to teach them how to pray.
சீஷர்கள் இயேசு இடத்தில் வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாரும் என்று கேட்ட பொழுது
He taught them a completely new way to pray.
ஜெபம் செய்வதற்கு ஒரு புதிய வழியை அவர் சொல்லிக் கொடுத்தார்.
He said, don't pray like all those Old Testament people prayed.
பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறது போல நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொன்னார்.
How did the Old Testament people pray?
பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள் எப்படி ஜெபித்தார்கள்?
They would say, oh God, great and mighty God.
ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே வல்லமையுள்ள தேவனே.
He said, don't pray like that.
அந்த மாதிரி ஜெபிக்க வேண்டாம்.
When you pray, say, our Father who art in heaven.
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்.
He is God.
அவர் தேவன் தான்.
And he is our God.
அவர் நம்முடைய தேவன் தான்.
And it's right to say that he is God.
அவர் தேவன் தான் என்று சொல்வது சரிதான்.
But there's something special when we call him Father.
அவரை அப்பா என்று சொல்லும்போது அதில் ஒரு விசேஷ தன்மை காணப்படுகிறது.
There can be a distance when we call him God. When we call him God, there can be a distance between them.
அவரை ஆண்டவர் என்று சொல்லும்போது அதில் ஒரு தூரத்தை நாம் காண்கிறோம்.
When we call him Father, then we know we are near him.
அவரை அப்பா என்று சொல்லி அழைக்கும்போது அவர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிறதை உணர்கிறோம்.
And that strengthens our faith.
அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது.
How do you talk to God when you pray?
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்?
Do you call him Father?
நீங்கள் அவரை அப்பா என்று அழைக்கிறீர்களா?
Or do you only call him God?
அவரை ஆண்டவரே என்று மாத்திரம் அழைக்கிறீர்களா?
It's like, you know, my name is Zach Poonen.
என்னுடைய பெயர் ஜாக் பூனன்.
Supposing my children come to me and say, Mr. Poonen, I want to talk to you.
என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து மிஸ்டர் பூனன் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்றால் எப்படி இருக்கும்?
That's right, that is my name, but I want them to call me Father.
அது உண்மைதான், என்னுடைய பேர் தான். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து என்னை அப்பா என்று அழைக்க வேண்டும் நான் விரும்புவேன்.
How do you feel if your children come and call you by some official title?
உங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு இருக்கிற பேரை, ஆபீஸில் இருக்கிற பேர் அல்லது அந்த மாதிரி பேரை வச்சு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
That's how God feels when you always say God, God. That's his name, but call him Father.
அப்படிதான் ஆண்டவரும் பார்க்கிறார். நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறதை விட அவரிடத்தில் வந்து அப்பா என்று சொல்லி அழைக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார்.
I know that in my own life, as I have started calling him father, daddy, my own faith has become strong.
என்னுடைய வாழ்க்கையிலே அவரை பார்த்து அப்பா, டேடி என்றெல்லாம் நான் கூப்பிடும் போது என்னுடைய விசுவாசத்திலே நான் பலப்பட்டிருக்கிறதை உணர்ந்திருக்கிறேன்.
And that's what Jesus wanted his disciples to experience.
அதைத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார்.
How did Jesus try to raise the level of faith in his disciples.
அவருடைய சீஷர்களில் இருக்கிற விசுவாசத்தை விசுவாசத்தின் அளவை உயர்த்த ஆண்டவர் அப்படி முயற்சி செய்தார்.
Jesus knew that the disciples will not be able to get things from heaven if their faith does not rise up.
சீஷருடைய விசுவாசம் மேலே எழும்பவில்லை என்றால் பிதா பரலோகத்திற்கு பிதாவினிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அப்படி சொல்லிக் கொடுத்தார்.
Even Jesus himself, when he walked on this earth, he walked by faith in his Father.
இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் பிதாவினிடத்தில் இருக்கிறதான அந்த விசுவாசத்தை வைத்து தான் அவர் நடந்து கொண்டிருந்தார்.
How do we know that?
அதை எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம்?
Because the Bible says in Hebrews 12 and verse 2.
வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:2
that we are to look to Jesus, the author of our faith.
நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம்.
And the finisher of our faith. He's the author and the finisher of our faith.
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார்.
He lived by faith and that's why we are told to run the same race after him.
அவர் விசுவாசத்தினாலே வாழ்ந்தார். ஆகையால் நாமும் இந்த விசுவாசத்த ஓட்டத்தை விசுவாசத்தின் மூலமாக தான் செய்ய வேண்டும்.
That's why Jesus never called God God. He always said Father.
ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து தேவனை எப்பொழுதும் தேவன் என்று அழைக்காமல் எப்பொழுதும் அப்பா என்று சொல்லி பிதாவே என்று சொல்லி அழைத்தார்.
You read in the Gospels, he never called him God.
நீங்கள் சுவிசேஷங்களை வாசித்தால் இயேசு ஒருபோதும் அவரை ஆண்டவரே
என்று
எப்பொழுதும் அவர் அண்ணாந்து பார்த்து அப்பா பிதா என்று தான் அழைத்தார்.
There was only one time when he called him God.
ஒரே ஒரு சமயத்தில் மாத்திரம் அவரை தேவனே என்று சொல்லி அழைத்தார்.
And that's when he was hanging on the cross.
சிலுவையிலே தொங்குகிற அந்த ஒரு சமயத்திலே மாத்திரம்.
And he said, my God, why have you forsaken me?
பிதாவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லிக்காதீர்கள்.
See, that was a special time of 3 hours when he suffered.
சிலுவையிலே அந்த தொங்கின அந்த 3 மணி நேரங்கள் விசேஷமான பாடுபட்ட அந்த சமயம்.
They crucified him at 9:00 in the morning.
காலையில 9 மணிக்கு அவரை சிலுவையில் அறைந்தார்கள்.
But from 12:00 till 3:00 he suffered the punishment for our sin.
12 மணியிலிருந்து 3 வரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் அனுபவித்தார்.
Those were the 3 hours when everything became dark.
அந்த 3 மணி நேரங்கள் தான் எல்லாம் இருளடைந்தது.
Do you want to know what Jesus suffered at that time?
இயேசு கிறிஸ்து அந்த நேரங்களிலே என்ன பாடுபட்டார் தெரியுமா?
When I was a young Christian, I didn't understand that.
நான் இளம் கிறிஸ்தவனாக இருந்தபோது அதை நான் விளங்கிக் கொள்ளவில்லை.
I knew that he died for our sins.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று எனக்கு தெரியும்.
And I saw many movies of Jesus being crucified.
சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்படுகிறது போல இருக்கிற அநேக படங்களை நான் பார்த்திருக்கிறேன்.
That would always make me weep. Oh, how much he suffered. They beat him and they made the blood flow from him.
எப்படி இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் எல்லாம் சிந்தனை என்று சொல்லி கண்டு நான் அழும்படி செய்திருக்கிறது.
But as I grew in the Christian life,
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வளர்ந்து வந்த பொழுது,
the Lord showed me what he suffered on the cross.
சிலுவையிலே என்ன பாடுபட்டார் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார்.
It was not just the physical death.
அது சரீரப்பிரகாரமான மரணம் மாத்திரம் அல்ல.
It was not just the nails and the crown of thorns.
ஆணிகளினால் அடிக்கப்பட்டது முள்முடி சூடியது மாத்திரம் அல்ல.
What is the punishment for your sin and my sin?
உங்களுடைய பாவத்துக்கு என்னுடைய பாவத்துக்கு கிடைத்த தண்டனை என்ன?
It's not nails and crown of thorns.
ஆணிகளும் முள்முடி மாத்திரம் அல்ல.
It's not even physical death.
சரீரப்பிரகாரமான மரணமும் அல்ல.
The punishment for your sin and my sin is to be thrown into hell for eternity.
நம்முடைய பாவங்களுக்காக நித்தியமாக நரகத்திலே தூக்கி வீசப்படுவது.
That means to be forsaken by God for eternity.
நித்திய காலமாக தேவனால் கைவிடப்பட்ட நிலைமை.
That is what Jesus suffered for 3 hours on the cross.
இதைத்தான் இயேசு அந்த 3 மணி நேரங்களிலே சிலுவையிலே அனுபவித்தார்.
How do we know?
அதை எப்படி அறிந்து கொள்கிறோம்?
Because he said, "You have forsaken me."
அவர் சொன்னார், நீர் என்னை கைவிட்டு விட்டீர் என்று சொல்லி சிலுவையில் சொல்கிறார்.
Why did you forsake me?
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார்.
I'll tell you another thing.
இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன்.
In his entire life, every prayer that Jesus prayed, he got an answer immediately.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த எல்லா சமயங்களிலும் அவர் ஜெபித்த எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு பதில் உடனே வந்தது.
But once when he prayed, there was no reply.
ஒரு முறை ஜெபித்தார், அவருக்கு பதில் கிடைக்கவில்லை.
Why have you forsaken me? No reply.
ஏன் என்னை கைவிட்டீர்? பதிலே வரவில்லை.
3 hours, no reply.
3 மணி நேரம், பதில் வரவில்லை.
He experienced hell for 3 hours.
3 மணி நேரம் நரகத்தை அனுபவித்தார்.
Not just the experience of one person suffering in hell.
ஒரு மனிதன் நரகத்தில் பாடுகிறதை அனுபவிக்கவில்லை.
It's very difficult for our mind to understand what hell is like.
நரகம் எப்படி இருக்குது என்று சொல்லி நம்முடைய மனதில் விளங்கிக் கொள்கிறது கஷ்டமான காரியம்.
It's a terrible experience to be forsaken by God.
தேவனாலே கைவிடப்படுகிறது என்பது பயங்கரமான ஒரு நிலை.
Nobody on the earth has ever experienced that.
பூமியில் இருக்கிற எவரும் அதை அனுபவித்தது கிடையாது.
Even the atheists are not forsaken by God.
கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்கள் அப்படி இல்லை, அனுபவித்ததில்லை.
God blesses them with health and strength and money and so many things, even though they are atheists.
அவர்கள் கடவுளை நம்பாதவர்களா இருந்தாலும் கூட அவர்களை சுகத்தினாலே, ஆசீர்வாதங்களினாலே, செல்வத்தினாலே அவர் நிறைத்து வைத்திருக்கிறார்.
To be forsaken by God is something nobody can know until they go to hell.
நரகத்துக்கு போவதற்கு முன்பாக தேவனால் கைவிடப்பட்ட நிலை என்பதை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது.
So we won't be able to understand on this earth fully what Jesus suffered on the cross.
ஆகையினாலே நாமும் ஆண்டவர் சிலுவையிலே அனுபவித்த காரியங்களை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது.
But this is what the Lord has shown me.
இதுதான் ஆண்டவர் எனக்கு விளக்கி காட்டின காரியம்.
What it means to be forsaken by God.
தேவனால் கைவிடப்படுதல் என்றால் என்ன?
If you can think of the suffering of one person in hell.
ஒரு மனிதன் நரகத்திலே கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கும் பொழுது,
and then think of all the millions of people who are in hell, how much that suffering will be.
பிறகு கோடிக்கணக்கான நரகத்திலே கஷ்டப்படுகிற காரியங்களையும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது,
you concentrate all that and put it on one man for 3 hours.
இந்த எல்லா பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நெருக்கி சுருக்கி ஒரு மனிதன் மேல வைக்கும் பொழுது,
for 3 hours,
3 மணி நேரத்திற்கு,
that is what Jesus suffered to save us from hell.
நம்மை நரகத்திலிருந்து காக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் இது.
That made me love Jesus more.
இது இயேசுவை அதிகமாக நேசிக்கும்படிக்கு என்னை செய்தது.
And worship him more for what he went through.
அவர் எனக்காக கடந்த பாதைகளை நினைத்து அவரை ஆராதிக்கும்படி என்னை செய்தது.
And then after the 3 hours,
அந்த 3 மணி நேரம் கழித்து,
it was finished.
அது முடிந்தது.
He said it is finished.
அவர் சொன்னார், முடிந்தது.
He had taken the punishment.
தண்டனையை நான் எடுத்து முடித்தேன்.
You know, this is the punishment that he prayed in Gethsemane, Father, don't let me drink this cup.
இதைத்தான், இந்த தண்டனை தான் கெத்செமனேயிலே ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை, இந்த பாத்திரத்தை நான் என்னால் குடிக்க முடியாது என்று சொல்லி அவர் சொல்கிற ஜெபிக்கிறதை பார்க்கிறோம்.
He was not afraid of being killed.
கொல்லப்படுகிறதை குறித்து அவர் பயப்படவே இல்லை.
There are many Christians who are not afraid of being killed for Jesus' sake.
இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கிறதுக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட பயப்படுகிறது கிடையாது.
Jesus was not afraid of that. That's not what he was praying, don't let me be killed.
மரிக்கிறதுக்காக அவர் அதை குறித்து பயப்படவே கிடையாது.
But he was praying, oh, this being forsaken by you, we have had fellowship for the eternity, do I have to be forsaken by you?
நித்திய காலமாக பிதாவுக்கும் குமாரனுக்கும் இந்த உறவு, மாறாது இருக்கிற உறவு, இந்த இடத்துல அவர் கைவிடப்பட்ட நிலைமையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சகிக்க முடியவில்லை.
And if there was a conversation between the father and son in Gethsemane,
கெத்செமனிலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கிறது,
it would have gone something like this.
அது நடந்திருந்தால் இப்படிதான் நடந்திருக்கு.
Father,
பிதாவே,
don't let me be forsaken by you.
உம்மாலே கைவிடப்படுகிற நிலைமைக்கு என்னை தள்ள வேண்டாம்.
Dying on the cross, I don't mind.
சிலுவையில் மரிக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை.
To be forsaken by you.
உம்மால் கைவிடப்படுகிற நிலைமை வேண்டாம்.
We have had fellowship for eternity.
நித்திய காலமாக நாம் உறவில் இருக்கிறோம்.
I don't want to be forsaken by you even for 1 minute.
ஒரு நிமிஷம் கூட நான் உம்மால் கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுகிறதை நான் விரும்பவில்லை.
And then the father could have said like this.
ஃாதர் ஒரு அப்பா பிதாவானவர் இப்படி சொல்லியிருக்கலாம்.
Okay, you don't have to be forsaken.
வேண்டாம், நீ கைவிடப்பட்ட நிலைமைக்கு போக வேண்டாம்.
From here you can come straight to heaven.
இங்கிருந்து நேரா பரலோகத்துக்கு வந்துடலாம்.
Because you have never sinned.
நீங்கள் பாவ இயேசுக்கு நீர் பாவமே செய்யல.
But all those people who are living in Sharjah, they'll go to hell.
ஷார்ஜாவில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் நரகத்துக்கு போவார்கள்.
And he thought about you.
அவர் உங்களை பற்றி யோசித்திருக்கிறார்.
And he said, they'll go to hell.
அவர் நரகத்துக்கு போகிறார்களா?
Okay, then I'll go to the cross.
அப்படியானால் நான் சிலுவைக்கு போகிறேன்.
Do you understand how much he loved you there?
எப்படி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிகிறீர்களா?
When the Lord opened my eyes to see this,
கர்த்தர் இதை பார்க்கும்படி என் கண்களை திறந்த பொழுது,
I saw the love of Jesus for me, not just at Calvary, but at Gethsemane.
இயேசு கிறிஸ்துவின் அன்பு எனக்காக எங்கே அதிகமாக இருந்தது என்றால், கல்வாரி சிலுவையில் அல்ல, கெத்செமனேயில்.
Why is it important to see this?
ஏன் இதை பார்க்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் என்ன?
Because the Bible says we love him because he first loved us.
வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்ததினாலே அவரை அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி.
And until you understand how much he loved you, you cannot love him.
அவர் எவ்வளவு தூரம் நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ளாவிட்டால் நாம் அவரில் அன்பு கூற முடியாது.
If you think Jesus loved you just a little bit, then you'll also love him a little bit.
இயேசு என்னை இவ்வளவுதான் நேசித்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டால் அவ்வளவுதான் நாம் அவரை நேசிப்போம்.
But the more we understand how much he loved us,
ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை அதிகமாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது,
the more we will love him,
நாமும் அதிகமாக அவரை அன்பு கூறுவோம்.
And when we love him, anything we do for him will look like a very small sacrifice.
நாம் செய்கிற காரியம், அவரை நேசித்து செய்கிற அந்த காரியங்கள் எல்லாம், எல்லா தியாகங்களும் மிக சிறியதாக நமக்கு காணப்படும்.
In Genesis 29,
ஆதியாகமம் 29 அதிகாரத்தில்
we read that there was a man called Laban who told Jacob, if you work for 7 years, I'll give you my daughter Rachel.
இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், லாபான் தன்னுடைய மருமனாகிய யாக்கோபிடத்தில் சொல்கிறார், என்னுடைய மகளாகிய ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தால் அவளை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார்.
Can you imagine working for 7 years to get a wife?
ஒரு மனைவியை பெற்றிருக்கிறதுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறது நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுதா?
How many of you would do that? Work for 7 years like a slave to get a wife?
ஒரு மனைவியை பெற்றிருக்கிறதுக்காக ஒரு அடிமை போல 7 வருஷம் வேலை செய்யறதுக்கு நீங்க யாராவது சம்மதிப்பீங்களா?
Jacob did it.
யாக்கோபு அதை செய்தான்.
Because he loved Rachel so much.
ராகேலை அவன் அவ்வளவாக சிநேகித்தான், நேசித்தான்.
And listen to this verse.
இந்த வசனத்தை பாருங்கள்.
Genesis 29 verse 20.
ஆதியாகமம் 29:20
Jacob served 7 years for Rachel and it looked to him like it was only a few days because he loved her so much.
அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவன் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது.
This is a beautiful love story.
இதுதான் மிக அழகான ஒரு காதல் கதை, அன்பின் கதை.
A man working like a slave for 7 years.
ஒரு மனிதன் அடிமை போல 7 வருஷங்கள் வேலை செய்கிறது.
See, 7 years is about 2500 days.
7 வருஷம் அப்படிங்கிறது 2500 நாட்கள்.
But for Jacob it looked just like 2 or 3 days.
யாக்கோபுக்கு அது 2-3 நாள் போல தான் இருந்துதான்.
How can that be?
எப்படி அது?
Because he loved her so much.
அவன் அவளை அவ்வளவாக நேசித்தான்.
When I was a young Christian,
நான் இளம் கிறிஸ்தவனாக இருந்த பொழுது,
I read this verse.
நான் இதை முதல் முறையாக வாசித்தேன்.
And I said, Lord, if a man can serve like that for a woman, I can serve you much better than that.
ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்காக இப்படி வேலை செய்ய முடியும் என்றால், உமக்காக இதை விட நான் அதிகமாக வேலை செய்ய முடியும் ஆண்டவரே என்று சொல்லி.
I left my job when I was 26 years old to serve the Lord.
26 வயதாயிருக்கும் போது ஆண்டவருக்கு வேலை செய்யும் ஊழியம் செய்யும்படிக்கு என்னுடைய வேலையை நான் விட்டேன்.
I'm 67 now.
இப்பொழுது எனக்கு வயது 67.
Nearly 41 years I have served the Lord.
ஆண்டவருக்காக 41 வருஷங்கள் ஏறக்குறைய ஊழியம் செய்து விட்டேன்.
And I can testify it has been like a few days.
இப்பொழுது நான் சொல்ல முடியும், இந்த 41 வருஷங்கள் என்பது கொஞ்ச நாளை போலத்தான் காணப்படுகிறது.
only a few days.
மிகவும் கொஞ்ச நாட்கள்.
I am ready to serve another 41 years for the Lord.
ஆண்டவருக்காக இன்னும் ஒரு 41 வருஷங்கள் ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறேன்.
My life has been so happy because I love Jesus.
இயேசுவை நேசிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமா இருக்கு.
How did I learn to love him? Because I understood how much he loved me.
எப்படி நான் இவரை இயேசுவை இப்படி அன்பு கூறுகிறேன் என்றால் அவர் எவ்வளவாக என்னை நேசித்தார் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன்.
And it's not just loving Jesus.
இயேசுவை நேசிக்கிறது மாத்திரமல்ல.
When we understand how much he loved us.
அவர் எவ்வளவாக என்னை நேசித்தார் என்பதை நான் விளங்கிக் கொள்ளும் பொழுது
it becomes very easy to love God's children also.
தேவனுடைய பிள்ளைகளையும் நேசிக்கிறது எனக்கு மிகவும் சுலபமாக மாறிவிடுகிறது.
In the beginning of my Christian life.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில்
I could love all the people in my church.
என்னுடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என்னால் நேசிக்க முடியும்.
That also was sometimes difficult, but I could do it.
அது ரொம்ப கஷ்டமா தான் சில சமயங்கள் இருந்தது, ஆனால் அதை நான் செய்தேன்.
But today I can love all of God's people.
ஆனால் இன்று தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் என்னால் நேசிக்க முடியும்.
I can even love my enemies.
என்னுடைய சத்துருக்களையும் என்னால் நேசிக்க முடியும்.
Because I have understood how much Jesus loved me.
ஏனென்று எப்படி என்றால் இயேசு எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை நான்
விளங்கினேன்.
இயேசு எவ்வளவு என்னை மன்னித்திருக்கிறார் என்பதை நான் காணும் பொழுது
இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபர்கிவ் அதர் பீப்பிள்.
மற்றவர்களை மன்னிக்கிறது ரொம்ப சுலபம்.
நவ் ஐ அம் டெல்லிங் யூ தி ட்ரூத். ஐ கேன் சே திஸ் பிஃபோர் காட்.
தேவனுக்கு முன்பாக நான் சொல்லுகிற காரியத்தை உண்மையாய் சத்தியமாய் சொல்கிறேன்.
இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு ஹேட் எனிபடி.
மற்றவர்களை வெறுக்கிறது என்பது என்னால் இயலாத காரியம்.
Once upon a time it was easy to hate people.
முன்பு ஒரு காலத்தில் மக்களை வெறுக்கிறது எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது.
How did I get freed from that?
எப்படி அதிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறது?
It's by seeing how much Jesus loved me.
இயேசு என்னை எப்படியா நேசித்திருக்கிறார் என்பதை நான் காணும் பொழுது நான் விடுவிக்கப்படுகிறேன்.
There's a little chorus the children sing, Jesus loves me, this I know.
பிள்ளைகள் பாடுவார்கள், Jesus loves me, இயேசு என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒரு பல்லவி பாடுவார்கள்.
For the Bible tells me so.
வேதம் அப்படி சொல்லுகிறது என்று சொல்லி.
You know what is the most important truth in this book?
இந்த புத்தகத்தில் இருக்கிற மிக முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா?
That Jesus loves us.
இயேசு நம்மை நேசித்திருக்கிறார்.
That's the most important truth you must understand.
நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் அது.
God loves you.
தேவன் நம்மை நேசிக்கிறார்.
You may not understand why so many sufferings come into your life.
ஒருவேளை நமக்கு ஏன் இத்தனை பாடுகள் என்று சொல்லி நம்ம விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம்.
Sometimes we can't understand why we ask God for something and he doesn't give it to us.
சில சமயங்களில் மற்றவர்களுக்கு கிடைக்கிற காரியங்கள் நமக்கு ஏன் கிடைக்கிறதில்லை என்று சொல்லி கூட விளங்காம இருக்கலாம்.
But never forget that God loves you.
தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை ஒருபோதும் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள்.
Many of you are parents.
அநேக பெற்றோர்கள் இருக்கிறீர்கள்.
Do you give everything that your children ask you for?
உங்க பிள்ளைங்க உங்களிடத்துல கேட்கிறது எல்லாத்தையும் நீங்க கொடுக்கறீங்களா?
Supposing your 10 year old says I want a car, a real car.
10 வயதா இருக்கிற பிள்ளை வந்து உங்களிடத்துல எனக்கு ஒரு கார் வேணும், உண்மையான கார் வேணும் அப்படினு சொல்லி கேக்குறது.
Not these toy cars, real car.
விளையாட்டு பொம்மை விளையாட்டு சாமானமாக கார் இல்ல, உண்மையான கார்.
Will you give it to him?
கொடுப்பீங்களா?
No matter how much he cries, you won't give it to him.
எவ்வளவு அழுது புரண்டாலும் நீ கொடுக்க மாட்டீங்க.
Because you know he is not able to use that.
அதை அந்த குழந்தை அந்த பையனாலே பிள்ளைனாலே உபயோகப்படுத்த முடியாது.
So there are many things you ask God for and God has got greater wisdom and he doesn't give it to you.
ஆண்டவர் நாம் கேட்கிற அநேக காரியங்களை தம்முடைய ஞானத்தினாலே அவர் நமக்கு கொடுக்கிறது இல்லை.
If you put a 10-year-old behind a driving wheel in a car, he'll go and kill himself.
ஒருவேளை 10 வயதான உங்க பிள்ளைகள் இடத்துல ஒரு காரை கொடுத்து அவன் ஸ்டேரிங் பின்னாடி உட்கார வச்சீங்கனா போய் அவன் தன்னை தானே கொல்லுவான்.
You love him and you don't want him to die. That's why you don't put him behind the steering wheel.
அந்த உங்க மகனை நீங்க நேசிக்கிறதுனால நீங்க அவன் சாக கூடாது நல்லா இருக்கணும் விரும்புகிறதுனால நீங்க அந்த காரை நீங்க அவனுக்கு கொடுக்கிறது இல்ல.
God loves us like that.
ஆண்டவரும் அப்படி தான் நம்மை நேசிக்கிறார்.
You ask for something and he knows that will destroy you, so he doesn't give it.
அவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை கேட்கிறார், அது அவனை அழித்து விடும் என்று தெரிந்ததுனால நீங்கள் அதை அவருக்கு கொடுக்கிறது இல்லை.
But we must never doubt that God loves us perfectly.
தேவன் பரிபூர்ணமாக நம்ம நேசிக்கிற என்பதில் எந்த சந்தேகம் நமக்கு வரக்கூடாது.
That's why Jesus always was telling his disciples about their father.
ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவை குறித்து எப்பொழுதும் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்.
And he compared God to earthly fathers.
அதே போல பரலோகத்திற்கு பிதாவை பூமியில் இருக்கிற பிதாக்களுக்கு நேராக அவர் வித்தியாசப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருந்தார்.
He used examples that everybody could understand.
இயேசு கிறிஸ்து எல்லாரும் விளங்கிக் கொள்கிறது போல உவமைகளை அவர் சொல்லிக் கொடுத்தார்.
He would say, if your child comes and asks you for bread, will you give him a stone?
தன்னிடத்திலே உன்னுடைய பிள்ளை உன்னிடத்தில் வந்து அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பீர்களா என்று கேட்டார்.
Or if they ask you for fish, will you give him a snake?
உங்களிடத்தில் வந்து மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா என்று சொன்னார்.
That is such a simple story that even little children can understand.
மிக சிறிய பிள்ளைகள் கூட விளங்கிக் கொள்ளும்படியாக அவர் போதித்தார்.
And Jesus said, you are all evil fathers compared to God.
பரலோகத்திற்கு பிதாவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பூமியில் இருக்கிற எல்லாரும் பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று சொன்னார்.
He said that if you being evil know how to give good gifts to your children, how much more your heavenly father will give good things to those who ask him.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி சொன்னார்.
What I understand from that verse is that the best father on earth is evil compared to God.
நான் அந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ளுகிற காரியம் என்றால் பூமியில் இருக்கிற மிக சிறந்த தலை சிறந்த தகப்பன் பொல்லாதவனாக காணப்படுகிறான் பரலோகத்திற்கு பிதாவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது.
I have tried to be very good to my children.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்ல தகப்பனாக இருக்க முயற்சி செய்திருக்கிறேன்.
I know that compared to God, even I am an evil father.
பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் கூட பொல்லாதவனாகிய தகப்பன் தான்.
Why do I say that?
அதை நான் ஏன் சொல்லுகிறேன்?
Because it's when you believe that that you can have faith.
அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது விசுவாசம் மேலவர்.
That's why Jesus said, when you pray, say, our Father.
ஆகையினால்தான் இயேசு சொல்லிக் கொடுத்தார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொன்னார்.
That's how we have faith.
அப்படித்தான் நாம் விசுவாசம் கொள்கிறோம்.
I'm not speaking to some managing director of this universe. I'm speaking to my Father.
இந்த அண்ட சராசரங்களை படைத்த மேனேஜிங் டைரக்டர் என்று அல்ல அவரை நான் பார்க்கும்பொழுது என்னுடைய பிதா என்னுடைய அப்பா என்னுடைய தகப்பன் என்று பார்க்கிறேன்.
He is the managing director of the universe, but he is my father.
அண்ட சராசரங்களை படைத்த அவர் ஒரு MD ஆக மேனேஜிங் டைரக்டராக இருந்தாலும் அவர் எனக்கு முன்பாக என்னுடைய தகப்பனாக இருக்கிறார்.
Always you must remember that when you pray.
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
I'm not praying to a God who is so far away.
தூரத்தில் இருக்கிற ஒரு தேவனிடத்திலே அல்ல.
In Jesus we have come very close.
இயேசுவினால அவரோடு கூட மிக அருகில் இருக்கிறோம்.
I'm speaking to a father.
பிதாவினிடத்திலே நான் பேசுகிறேன்.
I don't have to put on a special tone of voice when I speak to him.
அப்படி இருக்கிறபடினால ஒரு வித்தியாசமான குரலில் நம்முடைய தாபனிடத்திலே அப்பா இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை.
Maybe you've heard some people pray like that with a special tone of voice.
ஜெபிக்கும் போது ஒரு வித்தியாசமான குரல்ல சிலர் ஜெபிக்கிறதை நீங்க கவனிச்சிருக்கலாம்.
ஓ God,
ஓ பிதாவே அப்பா பிதாவே என்று சொல்லி
with some trembling and all that.
அப்படியே ஒரு நடுக்கமான ஒரு குரல்ல.
My children don't talk to me like that.
என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து அப்படி பேசுகிறது இல்லை.
They don't come and say daddy.
என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து டாடி.
They talk to me normally.
என்னிடத்தில் வந்து அவர்கள் சாதாரணமாக பேசுகிறார்கள்.
You must talk to your heavenly father like that.
உங்கள் பரமபிதாவாகி அவரிடத்தில் நீங்கள் அப்படி பேச வேண்டும்.
Every day.
எல்லா நாளும்.
If my children are at home, I want them to speak to me every day.
நான் வீட்டில் இருந்தால் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் பேச வேண்டும்.
Many times a day.
ஒரு நாள்ல அநேக நேரங்கள் அநேக சமயங்கள்.
Can you imagine how sad I will feel if my children don't talk to me even one day?
ஒரு நாள் கூட என் பிள்ளைகள் இடத்தில் பேச இருந்தால் எவ்வளவா நான் வருத்தப்படுவேன் துக்கப்படுவேன்.
That is how God feels when you don't talk to him every day.
அப்படித்தான் பரலோகத்துக்கு பிதாவாகிய தேவன் நாமும் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசவிட்டால் அவரும் அப்படியே வருத்தப்படுகிறார்.
You don't have to kneel down every time you talk to him.
அவர்கிட்ட பேசும்போது எப்போதும் நீங்க முழங்கால் நிற்கிற அவசியம் இல்லை.
Sometimes we kneel down, that's good because he is almighty God.
நாம் சர்வகோல தேவனிடத்தில் பேசுகிறபடினாலே சில சமயங்கள் முழங்கால் எடுக்கிறது நல்லது.
But you can talk to him when you're sitting in the bus, when you're working in your factory, anywhere.
பஸ்ல நீங்க உட்கார்ந்து போகும்பொழுது உங்களுடைய ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நீங்க அவரிடத்தில் எப்ப வேணாலும் பேசலாம்.
That's a habit you must develop.
இந்த பழக்கத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும்.
Talking to God, your Father, all the time.
நம்முடைய தகப்பனாய் பரலோக தகப்பனத்தில் எப்பொழுதும் பேசுகிற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும்.
If some small problem happens, first thing you must go to your Father and say, there's a problem here.
ஒரு சிறிய பிரச்சனை வந்து விட்டது முதலில் நீங்கள் பரலோக தகப்பனிடத்தில் நீங்கள் போக
வேண்டும். If you have a sickness,
ஒரு வியாதி வந்து விட்டது,
first go to your Father.
முதலாவது ஆண்டவர் பரலோக தகப்பனிடத்தில் நாம் போக வேண்டும்.
Then only next you go to a hospital or a doctor.
பிறகுதான் நீங்கள் ஆஸ்பத்திரி போறது டாக்டர் பத்தி எல்லாம்.
That God uses the doctor in the hospital.
ஆண்டவர் ஒரு ஹாஸ்பிடலுக்கு டாக்டரை பயன்படுத்தலாம்.
But we go to our Father first.
முதலிலே பரலோக தகப்பனிடத்தில் நாம் போக வேண்டும்.
Even a small thing.
ஒரு மிகச்சிறிய காரியமா
இருந்தால். Suppose you misplaced your keys and you can't find your keys.
சாவி எங்க வச்சிட்டீங்க, தொலைஞ்சு போச்சு, தேடுறீங்க, கண்டுபிடிக்க முடியல.
What do you think? You think your Father is interested in that or not?
நீங்க என்ன நினைக்கிறீங்க, பரலோக தகப்பனால இன்ட்ரெஸ்டா இருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா?
He is interested.
அவர் அதிலே ஆவலா இருக்கிறார்.
I would pray to him even for that.
நான் அப்படி இருந்தா அந்த சூழ்நிலையில ஜெபிப்பேன்.
Because he's not a managing director.
அவர் ஒரு மேனேஜிங் டைரக்டர், எம்டி அல்ல.
You can't go to your managing director and say, I can't find my keys. Can you help me to find it?
பூமியில ஒரு நிர்வாக இயக்குனர் இடத்துல போய் நீங்க போய் அந்த சாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது.
But you can go to your daddy if you're a little child and say, daddy, I lost my keys, can you help me find it?
ஒரு வேளை நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க, உங்க தாப்பன் இடத்துல போய் அந்த சாவி தொலைஞ்சிருச்சு, நீங்க தாராளமா சொல்லலாம்.
You must know God as your daddy, your father.
உங்கள் தேவனாகிய பிதாவை உங்களுடைய சொந்த அப்பாவாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
The second thing.
இரண்டாவது,
he is our father who is in heaven.
இரண்டாவது, அவர் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன்.
That's the second thing you must know.
இரண்டாவதாக அதை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
He's not like an earthly father.
பூமியில் இருக்கிற பிதா அப்பாவை போல அல்ல.
Earthly father, even if he is the president of India, there are many things he cannot do for me.
பூமியில் இருக்கிற ஒரு தகப்பன் இந்தியாவுடைய ஜனாதிபதியா இருந்தாலும் அநேக காரியங்களை அவர் எனக்கு செய்ய முடியாது.
For example, if I have cancer, what can the president of India do for me?
ஒருவேளை எனக்கு கேன்சர் இருக்குன்னு வச்சுங்களேன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஜனாதிபதியாக என்னுடைய அப்பா இருந்தால் அவர் எனக்கு என்ன செய்ய முடியும்?
He may be able to help me in many areas, but he can't help me if I've got cancer.
அநேக காரியங்களில் அவர் எனக்கு உதவி செய்ய முடியும், எனக்கு கேன்சர் வந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது.
But our Father in heaven,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா,
இஸ் தேர் எனிதிங் ஹீ கேனாட் டு?
அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ?
நத்திங்.
ஒன்றுமில்லை.
அப்சல்யூட்லி நத்திங்.
ஒன்றுமே இல்லை.
நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
Do you know how the New Testament begins in the birth of Jesus?
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு புதிய ஏற்பாட்டில் எப்படி ஆரம்பிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
You see in Luke's Gospel.
லூக்கா சுவிசேஷத்தில்
chapter 1
ஒன்றாம் அதிகாரத்தில்,
Luke chapter 1,
லூக்கா ஒன்றாம் அதிகாரம்
verse, when the angel came to Mary to tell her that you're going to have a son called Jesus.
தேவதூதன் மேரியின் இடத்துல வந்து உன்னிடத்தில் பரிசுத்த பிள்ளையாக இயேசு பிறக்க போகிறார் என்று சொல்லி சொல்ல வந்த சமயத்தில்,
you know what the angel told her?
தேவதூதன் என்ன சொல்றான் தெரியுமா?
She was wondering, how can I have a child?
நான் கன்னி புருஷனை அறியாத கன்னியா இருக்கேன், எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி கேட்ட பொழுது,
there was only one answer for that.
ஒரே ஒரு பதில் தான் அதற்கு.
Verse 37.
37ஆம் வசனம்.
Nothing is impossible with God.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான்.
That is how the birth of Jesus begins.
இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனம் ஆரம்பமாகிறது.
In the New Testament, the first message is, nothing is impossible with God.
புதிய ஏற்பாட்டினுடைய முதல் செய்தி இதுதான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
Who was the father of the Israeli nation?
இஸ்ரேல் தேசத்தினுடைய தகப்பன் யார்?
Abraham.
ஆபிரகாம்.
What is the message God gave Abraham?
ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த செய்தி என்ன?
See Genesis 18.
அதியாகமம் 18ஆம் அதிகாரம்.
Genesis 18.
அதியாகமம் 18ஆம் அதிகாரம்.
It's the same message in verse 14.
அதே செய்தான் 14 வசனத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
You know, Abraham said, how can Sarah have a child? She's 90 years old.
ஆபிரகாம் சொல்கிறார், சாராளுக்கு 90 வயசாயிடுச்சு, அவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது,
சேம் திங்,
இதே காரியம்தான்.
வெர்ஸ் 14,
14 வசனம், ஆதியாகமம் 18.
இஸ் எனி திங் டூ டிஃபிகல்ட் ஃபார் த லார்ட்?
கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?
நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட்.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
சோ யூ சீ, ஆபிரகாம் வாஸ் த ஃபாதர் ஆஃப் இஸ்ரேல்.
ஆபிரகாம் இஸ்ரேலுடைய தகப்பனாய் இருக்கிறதை நாம்
பார்க்கிறோம். அண்ட் த மெசேஜ் வித் விச் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல் பிகின்ஸ் இஸ் த சேம் மெசேஜ். Nothing is impossible for God.
எப்படி ஆபிரகாம் இஸ்ரேல் தேசத்தினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு என்ன செய்தியோடு இந்த இதில் வாசிக்கிறோம், அதே செய்தி தான் இங்கேயும் நாம் பார்க்கிறோம்.
Same thing with Mary when Jesus is born. Nothing is impossible with God.
இயேசு பிறந்த பொழுதும் ஆரம்பமான செய்தி இதுதான், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
Our Father who art in heaven.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா.
With whom nothing is impossible.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
Now that we can understand. Okay, God is almighty, he can do everything.
அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும், தேவன் சர்வ வல்லவர், அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
Now listen to this verse.
இதை வாசி, இதை பாருங்கள்.
Matthew chapter 17.
மத்தேயு 17 அதிகாரத்தில்,
Matthew 17.
மத்தேயு 17 அதிகாரம்.
Once we read of a man who said to Jesus in verse 16, I brought my son to your disciples and they could not cure him.
என்னுடைய மகனை என்னுடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவங்களால சுகமாக்க முடியவில்லை.
Verse 16.
மத்தேயு 17:16, அவனை என்னுடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுவஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிடுச்சு.
And Jesus said, bring him here, and Jesus cured him.
ஆண்டவர் சொன்னார், கொண்டு வாருங்கள் சொல்லி சுகமாக்கி விட்டார்.
He cast out the demon.
அந்த பிசாசை அவர் துரத்தி விட்டார்.
Then the disciples asked him, why, verse 19, why couldn't we do that?
சீஷர்கள் 19 வசனத்தில், அப்பொழுது சீஷர்கள் இயேசு இடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று கேட்டார்கள்.
Jesus didn't say, because I am the son of God and you are just ordinary people.
இயேசு சொல்லவில்லை, நான் தேவகுமாரன், நீங்க சாதாரண ஆட்கள் அப்படின்னு சொல்லல.
That's not what he said.
இயேசு அப்படி சொல்லவே இல்லை.
Very important.
மிக முக்கியமான காரியம்.
You ask the Lord, Lord, why can't I do that? Something you did.
நீங்க செய்ததை ஆண்டவரே ஏன் என்னால செய்ய முடியல நீங்க என்று கேட்கலாம்.
Will he say, I'm son of God, you're just ordinary people?
இயேசு வந்து, நான் தேவகுமாரன், நீ ஆ சாதாரண ஆள் அப்படின்னு சொல்ல
மாட்டார். No, that's not what he said.
அவர் அப்படி சொல்கிறது அல்ல, அப்படி சொல்லல.
He said, because you don't have the faith I have.
நான் என்னிடத்தில் இருக்கிற விசுவாசம் உங்களிடத்தில் இல்லை.
Your faith is so little.
உங்களுடைய விசுவாசம் அற்ப விசுவாசம்.
You pray and you don't believe God will do it.
நீங்க ஜெபிக்கிறீங்க, அதை செய்வார்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறது இல்ல.
Then naturally nothing will happen.
அப்ப உண்மையா இயற்கை ஒண்ணும் நடக்காது.
God wants to bless all of us.
Devan nam ellari aashirvadhikka
virumbugiraar. But how much you get of his blessing depends on the size of your faith.
Nam evvalu dooram nam petrukollugiram endru nammudaiya viswasathin taatpariyathai poruthu.
See, if it's raining heavily outside.
Oralla velila mala neraya peyidu kondirukkirathu.
And you want to collect some water from the rain.
Malai neerai neenga konjam edukkanum virumbureenga.
How much will you get?
எவ்வளவு உங்களால் பிடிக்க முடியும்?
That depends on the size of the vessel you put outside.
நீங்க வெளியில வைக்கிற பாத்திரத்தின் அளவுக்கு தக்கதான் கிடைக்கும்.
If you put a big tub there, you'll get a lot of water.
பெரிய பாத்திரத்தை வச்சீங்கன்னா நிறைய தண்ணி கிடைக்கும்.
If you put one small spoon there,
ஒரு சின்ன ஸ்பூன் போட்டீங்கன்னா,
how much water will you get?
எவ்வளவு தண்ணி கிடைக்கும்?
Only that much.
அவ்வளவுதான் கிடைக்கும்.
And you go with your spoon of water.
அந்த ஸ்பூன்ல இருக்க தண்ணியை நீங்க புடிச்சிட்டு,
you look at that other man with the tub and say, how you got so much from God? I only got
பெரிய பாத்திரத்தை வச்சு புடிச்சவன பார்த்துட்டு உனக்கு எப்படி அவ்வளவு கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
that means God loves you more than me.
என்ன கூட ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார்.
He'll say, no, same rain fell outside, but I put a tub, you put a spoon, there is a difference.
அவர் சொல்வாரு, நான் பெரிய பாத்திரத்தை வச்சு அதனால நிறைய தண்ணி கிடைச்சு, நீ சின்ன ஸ்பூன் வச்சா கொஞ்சம் தண்ணி கிடைச்சு.
God is the same. The rain fell in front of your house just like it fell in my house.
உங்க வீட்டு முன்னாடி மழை பெஞ்ச மாதிரி என் முன்னாடி பெஞ்சது.
Jesus once said, according to your faith be it unto you.
உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்று இயேசு சொன்னார்.
God's blessings are falling like the rain everywhere.
எல்லா இடங்களிலும் மழை பெய்கிறது போல தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டுதான் இருக்கிறது.
Most believers go with a spoon.
அநேக விசுவாசிகள் சிறிய ஸ்பூனை பிடித்துக் கொண்டு போகிறார்கள்.
And they are so happy, God has blessed me.
ரொம்ப சந்தோஷத்தோடு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று அந்த கரண்டியில் இருக்கிற தண்ணியை வைத்துக் கொண்டு வருவார்கள்.
You should have put a big drum outside, not a spoon.
ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு பெரிய ட்ரம் நீங்க வெளியில வைக்கணும்.
You would have got so much more from God.
தேவனிடத்திலிருந்து அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள்
பெற்று. You know, when I was a young Christian,
நான் இளம் கிறிஸ்தவனாக இருந்த பொழுது,
nobody taught me this truth.
இந்த சத்தியத்தை ஒருவரும் எனக்கு சொல்லி தரவில்லை.
I thought I will get according to my Bible knowledge.
நான் நினைத்தேன் எனக்கு இருக்கிற வேத அறிவின்படி எனக்கு கிடைக்கும் என்று நினைத்தேன்.
And I studied and I studied and I studied.
நான் படித்தேன் படித்தேன் படித்தேன்.
I didn't get any more from God.
ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒண்ணும் அதிகமா ஒண்ணும் கிடைக்கல.
It is not according to your knowledge, it is according to your faith.
உங்களுக்கு இருக்கிற வேத அறிவின்படி அல்ல, உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தின்படி.
Some of you may have a lot of Bible knowledge and you have only a teaspoon.
ஒருவேளை உங்களுக்கு நிறைய வேத அறிவு இருக்கலாம், ஆனா அந்த ஸ்பூன் மாதிரி விசுவாசம் தான் இருக்கலாம்.
And here's another brother who was converted only 6 months ago, but he's got faith to trust God for more.
ஒருவேளை 6 மாசத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட ஒரு சாதாரண சகோதரனா இருக்கலாம், ஆனா ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள பெரிய விசுவாசம் உடையவராக இருக்கலாம்.
It's not according to how much you can preach.
நீங்க எவ்வளவு பிரசங்கம் பண்ண முடியும் என்பதை பற்றி அல்ல.
Not how well you can sing.
எவ்வளவு அழகாக பாட முடியும் என்பதை பொறுத்தும் அல்ல.
Not how many years seniority you have as a believer.
விசுவாசியாக நான் இத்தனை வருஷம் சீனியரா இருக்கிறேன் என்பதன்படியும் அல்ல.
Do you think if you are 45 years as a believer you'll get more from God?
நீங்க நினைக்கிறீங்களா 45 வருஷம் விசுவாசி இருக்க அதனால எனக்கு நிறைய கிடைக்கும் நினைக்கிறீங்களா?
He never said according to your seniority.
ஆண்டவர் ஒரு காலம் நீ எவ்வளவு சீனியரா இருக்கிறியோ அதன்படி உனக்கு கிடைக்கும்னு சொல்லவே கிடையாது.
It's not according to your salary.
நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களோ அதை பொறுத்தா இல்ல.
Nothing.
இல்லை.
It is not even according to what other people think about your spirituality.
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை குறித்தும் அல்ல, அதையும்படியும் அல்ல.
Let them think you are not spiritual.
ஒருவேளை மற்றவங்க நீங்க ஆவிக்குரிய அல்ல என்று கூட நினைத்துக் கொள்ளலாம்.
If you go with a big drum to God, you'll get plenty from him.
நீங்க ஆண்டவரிடத்தில் பெரிய பாத்திரத்தை ட்ரம் எடுத்துட்டு போனீங்கன்னா நிச்சயமா நிறைய பெற்றுக் கொள்வீர்கள்.
According to your faith.
உங்களுடைய உங்கள் விசுவாசத்தின்படி.
Don't just pray our Father, but pray our Father who art in heaven.
வெறும் பிதாவே என்று சொல்லாம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே என்று சொல்லி ஜெபியுங்க.
Who is in control of everything.
எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகையில வைத்திருக்கிற தேவன்.
You know, in the Bible, there are 31,000 verses, more than 31,000 verses.
வேதத்தில் 31,000 வசனங்களுக்கு மேலாக உள்ளது.
But do you know the one verse that speaks about God's sovereign power more than any other verse?
வேதத்திலே தேவனுடைய ஒப்பற்ற அதிகாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம் எது தெரியுமா?
I've read all the verses in the Bible.
வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் நான் படித்திருக்கிறேன்.
Many times.
அநேக முறை.
But this is the one verse which talks about God's sovereign power more than any other verse.
மற்ற எல்லா வசனங்களோட தேவனுடைய ஒப்பற்ற அதிகாரத்தை விளக்குகிற ஒரு வசனம்.
It's in the book of Daniel.
தானியேல் புத்தகத்தில்
and chapter 4.
நான்காம் அதிகாரத்தில்.
And it's very interesting who said this.
யார் சொன்னது என்று சொல்லி அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
It was a heathen king called Nebuchadnezzar.
நேபுகாத்நேச்சார் என்று ஆண்டவரை அறியாத புரஜாதியான ஒரு ராஜா.
Once he was very proud.
ஒரு சமயத்தில் ரொம்ப பெருமையா இருந்தார்.
I'm a big king, I built this big city of Babylon.
நான் ஒரு பெரிய ராஜாவாக இந்த பாபிலோனுடைய பட்டணத்தை நான் கட்டியிருக்கிறேன்.
That's what he says in chapter 4 verse 30.
நான்காம் அதிகாரம் 30 வசனத்தில்.
And God humbled him for his pride.
அவனுடைய பெருமைக்காக தேவன் அவனை தாழ்த்தினார்.
And he became like a madman.
அவன் ஒரு பைத்தியகார மனுஷனை போல மாறிவிட்டான்.
We read in verse 33, he lived in the open and started eating grass like the animals.
33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புலமீந்தான் வாசிக்கிறோம்.
His nails became like bird's claws, it says in verse
33ஆம் வசனத்திலே. தானியேல் நாளிலே அவனுடைய தலைமையர் எல்லாம் கழுகுடைய இறகுகளை போல வந்தது, நகங்கள் எல்லாம் பட்சிகளுடைய நகங்களை போல வளர்ந்தது.
He was a madman.
அவன் ஒரு பைத்தியகாரனாய் மாறிவிட்டான்.
Because he became proud.
அவன் பெருமையான பெருமைக்காரனாய் மாறினதுனால.
Every proud person is a madman.
பெருமைக்காரர் எல்லாரும் பைத்தியகாரர்கள்.
Even if his nails are not like claws, he is still a madman.
ஒருவேளை பறவைகளுடைய நகங்களைப் போல நீங்க வளர்த்தாம இருக்கலாம்.
But then after 7 years like that,
ஏழு வருஷம் அப்படி வாழ்ந்த பிற்பாடு
he finally humbled himself.
கடைசியாக அவன் தன்னை தாழ்த்தினான்.
Then it says he came to his senses and reason returned to him in verse 34.
34வது வசனத்தில் சொல்லப்பட்டது, அந்த நாட்கள் சென்றபொழுது நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வாரணத்துக்கு ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது.
And then when his reason came back to him,
அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்பி வந்த பொழுது,
listen to what he says.
அவன் சொல்லுகிறதை கவனியுங்கள்.
Verse 35. This is the verse I want you to remember.
35வது வசனமாக இந்த வசனத்தை நீங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைக்க விரும்புகிறேன்.
You must remember this all your life.
உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நாளும் இதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும்.
Every sentence here is important.
இங்க இருக்கிற எல்லா வரிகளும் மிக முக்கியமானவை.
First of all,
முதலாவது,
all the inhabitants of the earth are accounted as nothing before God.
பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று தேவனுக்கு முன்பாக எண்ணப்படுகிறார்கள்.
Second,
இரண்டாவது,
God does exactly what he wants in the host of heaven.
அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் நடத்துகிறார்.
And next,
அடுத்தது,
he does exactly what he wants among all the inhabitants of the earth also.
அவர் தமது சித்தத்தின்படியே பூமியின் குடிகளையும் நடத்துகிறார்.
Next statement,
அடுத்த வரி,
no one can stop his hand from what he wants to do.
அவர் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்க ஒருவனும் இல்லை.
Lastly, nobody can say to him, what are you doing? These are five fantastic statements. All the people in the world,
உலகத்தின் குடிகள் அனைவரும்,
the sheikhs and the beggars, all the same.
ஷேக்கா இருக்கலாம், பிச்சைக்காரனா இருக்கலாம், எல்லாரும் ஒன்றுதான்.
Your boss,
நீங்க ஒருவேளை முதலாளியா இருக்கலாம்.
People who give you a job,
நீங்க வேலை கொடுக்கறவளா இருக்கலாம்.
People who give you a visa,
விசா கொடுக்கறவளா இருக்கலாம்.
And it doesn't matter who they are.
அவ யாரா இருந்தாலும் சரி,
they are zero before God.
தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஒன்றுமில்லை, அவர்கள் பூஜ்யம், ஜீரோ.
And God can do what he wants in heaven and he can do what he wants on this earth.
அவர் என்ன விரும்புகிறாரோ அதை பரலோகத்தில் செய்ய முடியும், பூமியில செய்ய முடியும்.
And when he wants to do something,
அவர் செய்ய எத்தனைக்கும் பொழுது,
nobody can push his hand away.
அவருடைய கரத்தை தட்ட யாராலும் முடியாது.
And no one can even say to him, what are you doing?
வாயை திறந்து என்ன செய்கிறீர் என்று ஒருவரும் வாயை திறக்க கூட முடியாது.
Who is this?
யார் இது?
Our Father who is in heaven.
பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா.
If you believe this,
இதை நீங்கள் விசுவாசித்தால்,
it's amazing what God can do.
ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறதான காரியம் ஆச்சரியமாய் அதிசயமாய்.
See Matthew 17.
மத்தேயு 17 நீங்க பாருங்கள்.
When the disciples asked him, why couldn't we cast out this demon?
சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து ஏன் அந்த பிசாசை எங்களால் துரத்த முடியலன்னு சொல்லி கேட்டபோது,
verse 20, he said, because your faith is so small.
20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்று சொல்லுகிறார்.
Verse 20.
20வது வசனம்.
And then he said,
பிறகு சொல்லுகிறார்,
if your faith was even the size of a mustard seed,
கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால்,
how big is a mustard seed?
கடுகு விதைங்கிறது எவ்வளவு பெருசு?
Is it difficult to have faith like that?
இவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும்.
Only this much.
இவ்வளவு இருந்தா போதும்.
If you had faith like that,
கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும்.
What will happen?
என்ன நடக்கும்?
Nothing will be impossible to you.
உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது.
Now we read earlier, nothing is impossible for God.
முதல்ல நாம் வாசித்தோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி.
Now it says nothing will be impossible to you.
உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
God's power can come to me when I have faith.
தேவனுடைய வல்லமை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு வருகிறது.
You know, God's power is like the electricity flowing through the wires in this building.
தேவனுடைய வல்லமை இந்த கட்டிடங்களுக்கு இருக்கிற வயர்கள் மூலமாக வருகிறதை போல இருக்கிறது.
And if I go and plug into that socket, I get that power myself.
நான் போய் ஒரு பிளக் அதில் போடும் பொழுது எனக்கு தேவையான வல்ல கரண்ட் கிடைக்கிறது.
I can run a refrigerator or washing machine or tape recorder or amplifier, anything.
எல்லாத்தையும் அதன் மூலமாக நான் இயக்க முடியும். ரெஃப்ரிஜிரேட்டர், ஆம்பிளிஃபயர், எதுவாக இருந்தாலும் ஓட்ட முடியும்.
இட்ஸ் நாட் மை எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி தேர், ஐ பிளக் இன் டு இட்.
எலக்ட்ரிசிட்டி அங்கிருந்து வரும், என்னுடைய எலக்ட்ரிசிட்டி அல்ல. எலக்ட்ரிசிட்டி வருகிறது, நான் அதில் அதை பயன்படுத்துகிறேன்.
God's power is there.
தேவனுடைய வல்லமையும் அப்படித்தான்.
I have to plug in with faith, I get it.
விசுவாசனாலே நான் போய் அதுல என்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது நான் வல்லமையை பெற்றுக் கொள்கிறேன்.
But if you just take a book on electricity and keep on studying that, you won't get any electricity.
எலக்ட்ரிசிட்டி பத்தி மின்சாரத்தை குறித்து புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணும் கிடைக்காது.
So many fat books on electricity you study, you won't get anything.
பெரிய பெரிய புத்தகமா வச்சு நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்க மின்சாரத்தை குறித்து ஒண்ணும் கிடைக்காது.
Another fellow who doesn't study the books but plugs in, he gets the electricity.
ஒண்ணுமே படிக்காதவன் படிக்க தெரியாதவன் போய் பிளக் போட்டானா அவனுக்கு மின்சாரம் கிடைக்கும்.
So you can have so much knowledge of the Bible and no faith.
உங்களுக்கு நிறைய ஒருவேளை அறிவு இருக்கலாம் வேதத்தை குறித்து, ஆனா விசுவாசம் ஒண்ணுமே இல்லைனா.
Jesus wants all of us to have faith in our heavenly father.
இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் பரலோக பிதாவினிடத்தில் விசுவாசம் உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்.
Your life will change completely.
உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடும்.
I know it, mine changed.
என்னுடைய வாழ்க்கை மாறினது எனக்கு தெரியும்.
Knowledge did not help me but faith helped me.
இந்த அறிவு எனக்கு உதவி செய்யவில்லை, விசுவாசம் எனக்கு உதவி செய்தது.
No devil demon can stand before you.
எந்த பிசாசும் பிசாசுகளும் நிற்க முடியாது உங்களுக்கு முன்பாக.
Every problem God can solve.
எல்லா பிரச்சனையும் தேவனால் தீர்க்க முடியும்.
That is what I read in the Gospels.
அதைத்தான் சுவிசேஷங்களை நான் வாசிக்கிறேன்.
People came to Jesus with so many problems.
இயேசுவிடத்தில் எல்லா பிரச்சனைகளோட ஜனங்கள் வருவார்கள்.
No wine in the wedding feast.
கல்யாணத்தில் திராட்சை ரசம் இல்லை.
Storm in the lake.
இதுல புயல் வந்து விட்டது.
No food for these 5000 people.
5000 பேருக்கு சாப்பாடு கிடையாது.
This child is sick.
குழந்தை சுகவீனமா.
This child is dead.
இந்த குழந்தை செத்து போச்சு.
All types of problems.
எல்லா வகையான பிரச்சனைகள்.
Some woman 12 years no doctor can help her.
12 வருஷமா மருத்துவரால் ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சகோதரி.
Another woman bent down for 18 years.
18 வருஷமா கூனியா இருந்த சகோதரி.
So many problems.
எத்தனையோ பிரச்சனைகள்.
He could solve all of them.
எல்லா பிரச்சனையும் அவரால் தீர்க்க முடியும்.
Nobody came to Jesus with a difficult problem which he could not solve.
இயேசுவிடத்தில் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையோடு கூட யாரும் வரல.
Do you read any case like that?
அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
That somebody comes to Jesus with a problem.
இயேசுவிடத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனையோடு தீர்க்க முடியாத பிரச்சனையோடு வந்து தெரியுமா உங்களுக்கு?
Jesus scratches his head and say, I don't know how to do that one.
இயேசு தலையை சொறிஞ்சிட்டு இது எப்படி தீர்க்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எங்காவது பார்த்தீங்களா?
Is there even one case like that?
எங்காவது ஏதாவது ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருக்காரா?
What does that teach us?
இதன் மூலமா நாம் அறிந்து
கொள்ள வேண்டும். I know what it teaches me.
இது இதன் மூலம் போதிக்கப்படுகிறது என்ன?
God will not give me everything I ask for because he loves me.
தேவன் என்னை நேசிக்கிறபடினாலே நான் கேட்கிறது எல்லாவற்றையும் எனக்கு தர மாட்டார்.
Just like you don't give your children everything they ask for.
உங்க பிள்ளைங்க கேட்கிற எல்லாத்தையும் நீங்க உங்க பிள்ளைக்கு எப்படி கொடுக்கலையோ அப்படியே அவரும் நமக்கு கொடுக்கிறது.
That's true.
அது உண்மை.
But secondly, he can solve every problem.
இரண்டாவது காரியம், அவரால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்.
So now we must do some homework.
இப்ப கொஞ்சம் வீட்டு ஹோம்வொர்க் கொஞ்சம் செய்யணும்.
You know, like in the teacher in the school will say, you got to do some homework.
பள்ளிக்கூடத்துல போகும்போது அவங்க கொஞ்சம் ஹோம்வொர்க் கொடுப்பாங்க.
Now we have had a full class in the school this morning.
இந்த காலையில நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் படிச்சாச்சு.
Now we must go home and do some homework.
இப்ப வீட்ல போய் கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணு.
You know what the homework is?
என்ன ஹோம்வொர்க் என்ன தெரியுமா?
What is your problem today?
இன்னைக்கு என்ன உங்க பிரச்சனை?
Now you say, Lord, I want to practice what I heard this morning.
இன்னைக்கு காலையில நான் என்ன கேட்கணும் அதை நான் வந்து செய்து பார்க்கணும்.
I want to see if it works.
அது நடக்குதா அப்படினு சொல்லி பார்க்கணும்.
You are my father.
நீர் என்னுடைய தகப்பன்.
You are my father in heaven.
நீர் என்னுடைய பரலோக பிதா.
All the inhabitants of the earth are like nothing.
பூமியில் நடக்கிறது எல்லாம் ஒன்றுமில்லை.
You can do what you will in heaven and on earth.
பரலோகத்திலும் பூமியிலும் எதை வேணாலும் நீர் செய்யலாம்.
Nobody can push away your hand.
உம்முடைய கரத்தை தட்டி விட யாராலும் முடியாது.
Nobody can say, what are you doing?
என்ன செய்கிறீர் என்று கேட்க முடியாது யாராலும்.
Now father,
இப்பொழுது பிதாவே,
here is my problem.
இது என்னுடைய பிரச்சனை இங்கே இருக்கிறது.
I don't have much faith.
எனக்கு ரொம்ப விசுவாசம் இல்லை.
But I've got faith like a mustard seed.
இவ்வளவு கடுகு விதை அளவு விசுவாசம் எனக்கு இருக்கிறது.
That's enough.
அது போதும்.
I trust you.
நான் உம்மை நம்புகிறேன்.
Nothing is impossible for you.
உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
And if I trust you, Lord Jesus, you said nothing is impossible for me.
இயேசுவே உம்மை நான் நம்பினால் என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
I want to trust you.
நான் உம்மை நம்ப விரும்புகிறேன்.
My dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Heaven and earth will pass away, but these words of Jesus will never pass away.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், இயேசுவின் வார்த்தைகள் ஒன்றும் மாறுகிறது இல்ல.
You do this homework and see what God will do for you.
இந்த ஹோம்வொர்க்கை நீங்க செஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்ய போகிறார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
God has spoken to your heart.
ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களில் பேசி இருக்கிறார்.
Say, Lord, I want to honor you by trusting you more.
உம்மை நம்புகிறதன் மூலமாக நான் உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன்.
Here is my little problem today.
ஆண்டவரே, இங்கே இருக்கிற என்னுடைய சின்ன பிரச்சனை பார்.
It's a very small thing for you.
உமக்கு இது மிகவும் அற்பமான காரியம்.
You can solve it for me.
நீர் எனக்காக இது தீர்க்க முடியும்.
Do a miracle for me, Lord.
எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே.
Do a miracle for my children.
என்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே.
Do a miracle for my wife.
என்னுடைய மனைவிக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே.
Do a miracle for my family in India.
இந்தியாவில் இருக்கிற என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே.
Solve this problem.
இந்த பிரச்சனையை தீர்த்து கொடும் ஆண்டவரே.
I know you can do it.
நீர் இதை செய்ய முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
I want to trust you.
ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
We will now give thanks for the bread and the cup.
கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம்.
This is a very solemn, serious occasion.
மிகவும் முக்கியமான ஒரு வேளை இது.
We are testifying that I have become one with Jesus Christ.
இயேசுவோடு கூட நான் ஒன்றாய் இருக்கிறேன் என்று சாட்சியிடுகிறதான நேரம் இது.
When I eat the bread, I'm saying I am part of his body.
இந்த அப்பத்திலே நான் பங்கு பெறும் பொழுது அவருடைய சரீரத்தோடு கூட நான் அங்கமாகிறேன்.
That is how close the Lord Jesus wants to be with us.
விசுவாசிகளாகிய நம்மை தேவனோடு கூட அவ்வளவு ஒன்றாக இணைக்கிறார்.
When I drink this cup,
இந்த பாத்திரத்திலே நான் பங்கு பெறும் பொழுது
I'm saying,
நான் சொல்லுகிறேன்,
my sins are all forgiven.
என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது.
And like God forgave all my sins.
என்னுடைய எல்லா பாவங்களையும் தேவன் எனக்கு மன்னித்திருக்கிறார்.
I am forgiving everybody else also all the sins they committed against me.
எனக்கு விரோதமாக எல்லாரும் செய்த பாவங்களை நானும் மன்னிக்கிறேன்.
Has your wife sinned against you?
ஒருவேளை உங்கள் மனைவி உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கலாம்.
Your husband?
ஒருவேளை புருஷன் செய்திருக்கலாம்.
Your mother-in-law?
ஒரு மாமியாராக இருக்கலாம்.
Some relative?
சொந்தக்காரங்களா இருக்கலாம்.
Somebody cheated you of the property?
ஒருவேளை உங்க சொத்தை யாராவது ஏமாத்திருக்கலாம்.
As God forgave you, forgive them.
தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்களுக்கு மன்னித்து விடுங்கள்.
That's the way. That's what we are testifying to now.
இப்பொழுது ஆண்டவருக்கு நாம் அதை தான் சாட்சியாக சொல்லுகிறோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Lord Jesus, thank you for giving your body for us.
எங்களுக்காக இயேசுவே உம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
To be broken.
எங்களுக்காக பிடிக்கப்பட்டது.
Thank you for shedding your blood on the cross.
எங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினதுக்காக ஸ்தோத்திரம்.
Help us to take part today meaningfully.
இதிலே அர்த்தமுள்ள பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கான
கேட்கிறோம். We want to go the same way that you went.
நீர் சென்ற அதே பாதையிலே நாங்கள் செல்ல விரும்புகிறோம்.
Help us, Lord.
எங்களுக்கு உதவி செய்யும்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதா.
ஆமென்.